கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சி. இந்நிகழ்ச்சியை கேட்க ஆவலோடு இருக்கும் வான்புரா நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். வான்புரா நிகழ்ச்சியை கேட்கும் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக.
நேயர்களே, மீண்டும் இந்த வான்புரா நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினர்,
அற்ப நேர இனிமையை கொடுத்து மனிதனை நெடுங்கால கசப்புக்கு கடனாளியாக்குகிறது. வேதத்தை தியானிப்பவன் அதில் இருப்பதை விட அதிகமாக தனக்குள் இருப்பதை கண்டுகொள்ளுகிறான். இறைவனை குறித்த பயம் இதயத்தில் இருந்தால் துன்பத்தை குறித்த பயம் தூரத்திலேயே நின்றுவிடும். நினைத்தது நிகழ்ந்து விடுவதால் நிம்மதி வந்துவிடாது. உன் நினைவுகள் செம்மையானாலே அது வரும். வேத வார்த்தையை இதயத்தில் நீ சுமந்தால் இறைவன் உன்னை சுமப்பதை அதனால் உணர முடியும். துன்ப அலை தொடர்ந்தாலும் பயந்திடாது. அன்பரோடு இணைந்திருந்தால் ஆபத்தில்லை, மறந்திடாது. நீ சொன்னவைகளை உலகம் விரைவில் மறந்துவிடும். உன்னிடம் பார்த்ததையோ என்றும் நினைவில் வைக்கும். இறைவனுக்குரியவைகளை தேட நீ வேகமாய் இருந்தால் உனக்குரியவைகளை தேட தேவன் மந்தமாக இருக்க மாட்டார்.
வான்பிராவில் அடுத்து மலர்வது நான்கு பேரின் நம்பிக்கை அருள்தியானம். இவ்வருள்தியானம் சென்ற வான்பிரா நிகழ்ச்சியின் தொடர்ச்சியாகும். வான்பிரா நேயர்கள், இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் இந்த வான்பிரா நிகழ்ச்சியை அல்லது இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்பிரா நிகழ்ச்சிகளை எமது இணையதளம் மூலம் நீங்கள் கேட்கலாம். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com www.tamilgoodnews.com. யூடியூபின் மூலம் நீங்கள் கேட்க விரும்பினால் வான்புரா என தேடவும், வான்புரா என தேடவும். அருள் தியானம் தொடர்கிறது.
என் அன்பு சகோதர சகோதரிகளே, மார்க்கு நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே வசனங்கள் 4-5 வரை பாருங்கள். மக்கள் திரண்டிருந்த காரணத்தால் அவரை இயேசுவுக்கு முன் கொண்டு வர இயலவில்லை. எனவே அவர் இருந்த இடத்திற்கு மேலே வீட்டின் கூரையை உடைத்து திறப்பு உண்டாக்கி முடக்குவாதமுற்றவரை படுக்கையோடு கீழே இறக்கினார்கள். இயேசு அவர்களுடைய நம்பிக்கையை கண்டு முடக்குவாதமுற்றவரிடம், மகனே, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். அதற்கு பின்பு மார்க்கு நற்செய்தி நூல் 2 அதிகாரத்திலே 11 வசனம் சொல்லுகிறது, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ எழுந்து உன்னுடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு உனது வீட்டுக்கு போ என்றார். அவரும் எழுந்து உடனே தம்முடைய படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லோரும் காண வெளியே சென்றார் என்று பரிசுத்த வேதாகமத்திலே முடக்குவாதமுற்ற ஒருவரை 4 பேர் ஆண்டவரிடத்தில் கொண்டு வந்து அந்த முடக்குவாதமுற்றவர் சுகமடைந்த சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். 4 பேருடைய அந்த விசுவாசத்தை பற்றி நாம் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது, அந்த 4 பேருடைய விசுவாசத்தினாலே ஒருவர் ஆண்டவரிடத்திலே கொண்டு வரப்பட்டார். ஒருவர் ஆண்டவரிடத்திலே வந்ததினால் அவருக்குண்டாகின்ற விடுதலையை பற்றி நாம் இப்பொழுது தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதாவது, நமது வாழ்க்கையிலே கடவுளை நம்புவது நமக்கு கிடைத்த மேலான ஒரு பாக்கியம். கடவுளை நம்புகிறவர்கள் பேறு பெற்றவர்கள் என்ற தலைப்பை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையிலே இந்த முடக்குவாதமுற்றவர் கடவுளிடத்திலே கொண்டு வரப்பட்டார். 4 பேர் கடவுள் மேல் உள்ள நம்பிக்கையினாலே இவரை கொண்டு வந்தார்கள். அதுபோல நானும் நீங்களும் கடவுள் மேல் நம்பிக்கை வைத்து அவரிடத்திலே வரும்பொழுது ஆண்டவரிடத்தில் வருவதனால் நமக்கு உண்டாகின்ற நன்மைகள் ஆசீர்வாதங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த முடக்குவாதமுற்றவரை ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்ததினாலே ஆண்டவர் என்ன செய்தார் பாருங்கள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்து உன் படுக்கையை தூக்கிக் கொண்டு வீட்டுக்கு போ என்று சொல்லுகிறார். அப்ப அதுவரைக்கும் அவருடைய வாழ்க்கையிலே வீடு இல்லாமல் வீதியிலே இருந்திருக்கிறார், யாருமே இல்லாமல் தனிமையில் இருந்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையிலே முடக்குவாதம் இருந்ததுனாலே அவரால் ஒன்றும் செய்ய முடியாத அளவு ஒரு செயலற்றவராக இருந்திருக்கிறார். பலருடைய உதவியை நாடினவராக இருந்திருக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு துயர நிலையிலே, துன்ப நிலையிலே, கட்டுக்கள் நிறைந்த நிலையிலே இருந்த ஒருவரை இயேசுவின் இடத்தில் கொண்டு வந்த பொழுது இயேசு அவரை பார்த்து உன்னுடைய முடக்குவாதம் சுகமடைவதாக என்று சொல்லாமல், அல்லது இயங்காமல் இருக்கிற உன்னுடைய கால்கள் கரங்கள் செயல்பட ஆரம்பிக்கட்டும் என்று சொல்லாமல், அல்லது உன்னுடைய உடல் இப்பொழுதே சுகமாகட்டும் என்று அவருடைய கரங்களை வைத்து சுகப்படுத்துவதற்கு பதிலாக அவர் என்ன சொல்லுகிறார் என்றால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, எழுந்திரு என்று சொன்னார். அப்படினால் அதிலிருந்து நாம் ஒன்று அறிந்து கொள்கிறோம், அந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே முடக்குவாதம் வந்ததுக்கு ஒரு காரணம் அவனுடைய பாவமாக இருக்கலாம் என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். என்றால் இயேசு அவனுடைய நோக்கி காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்கிறார். நம்மில் பல தடவை நாம் ஒரு பிரச்சனைக்கு என்ன காரணம் என்பதை நம்மால் அறிந்து கொள்ள முடிவதில்லை, நாம் அறிந்து கொள்வதும் இல்லை. பிரச்சனைக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும், ஆனால் நாம் அந்த காரணத்தை பற்றி சிந்திக்காமல், அந்த காரணத்துக்கு முடிவு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்காமல், வேறு எதையோ பற்றி சிந்தித்துக் கொண்டிருப்போம், அல்லது யாரையோ பற்றி கதைத்துக் கொண்டிருப்போம். சில நேரம் பிரச்சனையே நம்மால் உண்டாகிருக்கும், ஆனால் நாமோ மற்றவரால் தான் இந்த பிரச்சனை வந்திருக்கிறது என்று சொல்லி மற்றவர் மேலே பழியை சுமத்திக் கொண்டிருப்போம். ஆனால் இந்த சம்பவத்திலே பாருங்கள், அந்த முடக்குவாதமற்றோருடைய வாழ்க்கையிலே இத்தனை துன்பங்களுக்கும் காரணம் பாவம்தான் என்பதை இயேசு அறிந்து கொண்டார். இயேசு அதை அறிந்து கொண்டதனாலே உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொல்லுகிறார். அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுடைய நோய்கள் மறைந்து போகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. அவனுடைய பாவங்களுக்கு ஒரு மன்னிப்பு கிடைத்த உடனே அவனுக்கு மீண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகிறது. அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே இதுவரைக்கும் அவனே சுமந்த கட்டிலை இப்பொழுது அவனே சுமக்க ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் அன்பானவர்களே, முதலாவது ஒரு வேதனை அல்லது ஒரு துன்பம், ஒரு கஷ்டம் எதனால் உண்டாகிறது என்பதை அவன் அறிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, நம்முடைய வாழ்க்கையிலே பல துன்பங்களுக்கு பாவம்தான் காரணம் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த ரெண்டு வகையிலே முதலாவதாக நமது வாழ்க்கையில் எப்பொழுதுமே ஒரு பிரச்சனை எதனால் உண்டாகிறது, எப்படி உண்டானது, எந்த சூழலில் உண்டானது என்பதெல்லாம் நாம் அறிய வேண்டும் என்றால், அதற்கு நமக்கு கடவுள் நம்பிக்கை வேண்டும். நாம் கடவுளிடத்திலே வரும் பொழுது, அல்லது கடவுளில் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, அல்லது கடவுள் நமக்கு கூறுவதையெல்லாம் நாம் தியானிக்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே இந்த சம்பவங்கள் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது, ஏன் இது நடந்திருக்க வேண்டும் என்பதையெல்லாம் நாம் அறிந்து கொள்ள முடியும். எப்படி இந்த மனிதர் ஆண்டவரிடத்தில் வந்ததினாலே பாவம்தான் இதற்கு காரணம் என்பதை இயேசு அவருக்கு சுட்டிக்காட்டினாரோ, அதுபோலதான் நாம் கடவுள் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது, கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது, கடவுள் சொல்லுவதை நாம் கேட்கும் பொழுது, அல்லது இறை வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் பொழுது, நமது வாழ்க்கையிலே பல சூழல்கள் அல்லது பல பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை ஆண்டவர் நமக்கு சொல்லித் தருவார். அவர் சொல்லி தருவது மட்டுமல்ல, அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணமாக இருந்ததோ அவைகளில் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். அவைகளிலிருந்து விடுதலை பெற்று வாழ்வதற்கு நமக்கு வலிமையும் அவர் கொடுக்கிறார். அதனால்தான் நாம் ஆண்டவரிடத்திலே வர வேண்டும். கடவுளை நம்புவது நமக்கு மேலான ஒரு பாக்கியம். கடவுளை நம்புவது நமக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். நாம் கடவுளை நம்பும் பொழுதுதான் நமது வாழ்க்கையிலே பல காரியங்களை அறிந்து கொள்கிறோம். இன்றைக்கு பல குடும்பங்களிலே, பல மனிதர்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கிற பல பிரச்சனைகளுக்கு என்ன காரணம் என்றால், அவர்கள் இன்று சந்தித்துக் கொண்டிருக்கிற துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் நோய்களுக்கும் பாடுகளுக்கும் கஷ்டங்களுக்கும் என்ன காரணம் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. என்ன காரணம் என்பதை அறியாமல் அதிலிருந்து விடுதலை அடைவதற்காக, அதிலிருந்து வெற்றி அடைவதற்காக எத்தனையோ முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ முயற்சிகளை செய்தாலும் அதிலே பயனற்று போகிறது, பலன் இல்லாமல் போய்விடுகிறது. ஏனென்றால் அந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் மூல காரணம் என்ன என்பதை அறிந்து கொள்ளாமல் அந்த பிரச்சனையிலிருந்தே விடுதலை அடைந்து கொள்வதற்கு நாம் முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதனால்தான் இவ்வளவு பிரச்சனை. அதாவது ஒரு கூட்டுக்குள் அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு மிருகத்தை, ஒரு கூட்டுக்குள்ளே ஒருவர் அந்த மிருகத்தை விட்டு அடைத்து அதனால் அதை ஒரு லோக் போட்டு பூட்டு போட்டு பூட்டி இருக்கிறார் என்றால், அந்த மிருகம் அதிலிருந்து வெளியே வர வேண்டும் என்றால் அந்த பூட்டு திறக்கப்பட வேண்டும். அந்த பூட்டு எப்பொழுது திறக்கப்படுகிறதோ அப்பொழுது கதவு திறக்கப்படும். கதவு திறக்கப்பட்டால் அந்த மிருகம் வெளியே வந்து விடலாம். இந்த பூட்டை திறப்பதற்கு பதிலாக அந்த மிருகம் அந்த கூட்டை உடைப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தால் அது ஒருபோதும் நடைபெறாத ஒரு காரியம். அது எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் அந்த கூட்டை விட்டு வெளியே வர முடியாது. அந்த கூட்டை உடைப்பதற்காக அவர் எவ்வளவோ பாடுபட்டு தன்னுடைய உடலை நோகப்படுத்தலாம், தன்னுடைய உள்ளத்தை காயப்படுத்தலாம். ஆனால் எப்பொழுது அந்த பூட்டு திறக்கப்படுகிறதோ அப்பொழுது அது எந்த கஷ்டமும் இல்லாமலே திறக்கப்பட்ட வாசலால் அது வெளியே வந்துவிடலாம். அதுபோலதான் நம்முடைய வாழ்க்கையிலே, நமது வாழ்க்கையிலே கூட சில நேரத்திலே பலவிதமான கட்டுக்கள் வந்து விடுகிறது. இந்த கட்டுக்கள் எல்லாம் எதனால் வந்தது என்று நாம் அறிந்து அதை நாம் உடைத்தோம் என்றால் நாம் அந்த கட்டுக்கள் இருந்து அந்த கஷ்டங்கள் இருந்து வெளியே வருவதற்கு வழியாகிவிடும், வழி திறந்து விடுகிறது. ஆகவே நம்முடைய கட்டுக்கள் எதனால் வந்தது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு கடவுள் நம்பிக்கை மிக அவசியம். ஆண்டவரிடத்திலே நாம் வரும்பொழுது அவர் சொல்லுவதை கேட்கும் பொழுதுதான் இந்த கட்டுக்கள் எதனால் வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்வோம். அதற்கு பின்பு அதை எப்படி உடைப்பது, அதிலிருந்து எப்படி வெளியே வருவது என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுப்பார். அதை அறிந்து நாம் வெளியே வருவது நமக்கு ஆசீர்வாதமாக மாறிவிடுகிறது. இரண்டாவதாக, இந்த மனிதனுடைய வாழ்க்கையிலே இத்தனை பிரச்சனைகளுக்கும் என்ன காரணம் என்றால் அவனுடைய பாவம் என்பதை இதிலிருந்து நாம் அறிந்து கொள்கிறோம். அன்பானவர்களே, பாவத்திலே ரெண்டு விதமாக மக்கள் இன்றைக்கு பாவத்தை விளங்கிக் கொள்ளுகிறார்கள். ஒன்று, ஒரு மனிதர் கஷ்டப்படுகிறார் என்றால் ஐயோ பாவம், பாவம் அந்த மனிதர் என்று சொல்லுகிறோம். அது பாவம் அல்ல, அது அவருக்கு நாம் காட்டுகிற இரக்கம். பாவம் என்றால் கடவுளுக்கு விரோதமாக நாம் செயல்படுகின்ற விதமாகும். கடவுளுக்கு விரோதமாக, கடவுளுக்கு பிரியமில்லாத காரியத்திலே நாம் செயல்பட்டுக் கொண்டிருப்பதுதான் பாவம். கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் இருப்பதுதான் பாவம். அதை பற்றி யாரும் பேசுவதில்லை, அதை பற்றி யாரும் சிந்திப்பதில்லை. நாம் என்னென்னத்தையோ பற்றி அது தவறு, இது தவறு, அது பாவம் என்றெல்லாம் சிந்தித்துக் கொண்டிருப்போம், அதையெல்லாம் பேசிக் கொண்டிருப்போம். ஆனால் கடவுளுக்கு கீழ்ப்படியாதது மகா பெரிய பாவம் என்பதை நாம் அறிந்து கொள்வதில்லை. நாம் கடவுளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்வதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பதை கூட பலர் அறிந்து கொள்வதில்லை. பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் விரும்பியபடியே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள். வெறும் கோயிலுக்கு போவது வருவது அவ்வளவுதான், அல்லது வெறும் கூட்டங்களுக்கு போவது வருவது அவ்வளவுதான். ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுள் விருப்பத்துக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களா, கடவுள் விருப்பத்தை செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்களா என்று கேட்டால் அங்குதான் பெரிய கேள்விக்குறிய உண்டாகிறது. அவருடைய பேச்சிலே கடவுள் விருப்பம் இருக்கிறதா, அவருடைய வாழ்க்கையிலே கடவுள் விருப்பம் இருக்கிறதா, அவருடைய செயல்பாட்டிலே கடவுள் விருப்பம் இருக்கிறதா என்று பார்த்தால் சில நேரம் அங்கு கடவுளே இருக்க மாட்டார், ஆனால் கடவுளை பற்றி பேசிக் கொண்டிருப்போம்.
வான்பிராணியர்கள் இந்த பாடலை தொடர்ந்து நான்கு பேரின் நம்பிக்கை அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
வாழ்க்கை என்னும் படகிலே பயணமாகும் பொழுதிலே வார்த்தையே இறையேசுவே வழி நடத்தும் எம்மையே, வழி நடத்தும் எம்மையே. வாழ்க்கை என்னும் படகிலே பயணமாகும் பொழுதிலே வார்த்தையே இறையேசுவே வழி நடத்தும் எம்மையே, வழி
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினரின் வான்புரா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். நான்கு பேரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது. ஆகவே மனித வாழ்க்கையிலே பாவம் என்பது கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் போகும் பொழுதுதான் நாம் பாவம் செய்கிறோம். அந்த பாவத்தினாலே நாம் கடவுளுக்கு கீழ்ப்படியாமல் வாழ்ந்து நமது வாழ்க்கையை நடத்த நாம் நினைப்பதாலே அதனாலேயே எத்தனையோ விதமான பாடுகளும் கட்டுகளும் வேதனைகளும் நமது வாழ்க்கையில் வந்துவிடுகிறது. எதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்து செயல்படுகிறோமோ அதிலே கடவுளுக்கு கீழ்ப்படியாத முறையிலே செயல்படும் பொழுது, எதை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறோமோ அதை அடைந்து கொள்ளாமல் அதற்கு பதிலாக வேற எதையோட நாம் அடைந்து கொள்ளுகிறோம். அதனாலேயே நமக்கு எத்தனை விதமான கஷ்டங்களும் பாடுகளும் துன்பங்களும் வந்துவிடுகிறது. ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, முதலாவதாக மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கிற பாவம் அவனுடைய வாழ்க்கையை சீரழித்து விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த மனிதனுடைய வாழ்க்கையில முடக்குவாதம் வந்திருக்கிறது. அப்ப இந்த முடக்குவாதத்துக்கு பாவம் முக்கியமான காரணமாக இருந்திருக்கிறது. பாவம் என்று வரும் பொழுது, அதாவது நம்முடைய உள்ளத்திலே ஒரு கடினமான எண்ணம் இருக்கும் என்றால், அந்த கடினமான எண்ணமே நமது உடலிலே எத்தனையோ விதமான நோய்களை உண்டாக்குகிறது என்று வைத்திய உலகம் சொல்கிறது. கடினமான உள்ளம் அல்லது மன்னிக்காத ஒரு இதயம் நம்முடைய உள்ளத்தில் இருக்கும் என்றால், அல்லது யார் மேலாவது நாம் கோபமாக இருப்போம் என்றால், அதனாலேயே பிளட் பிரஷர், அதனாலேயே உடலிலே பலவிதமான சோர்வுகள், இன்னும் நரம்பு தளர்ச்சிகள், இன்னும் வயிற்றுக்கோளாறுகள் என்று பலவிதமான நோய்கள் உண்டாகிறது. இந்த நோய்களுக்கு எல்லாமே காரணம் என்ன என்று பார்த்தால், நம்முடைய உள்ளத்தில் இருக்கிற அந்த கடினமான எண்ணம், மன்னிக்காத எண்ணம் என்று கூட சொல்லலாம். இன்னும் நமது வாழ்க்கையிலே பயம் என்று ஒன்று வரும் என்றால், அந்த பயத்தாலேயே துணிய விதமான நோய்கள் வருகிறது. ஆக இப்பொழுது அந்த பயத்தை நீக்குவதற்கு பதிலாக, அல்லது ஒருவரை மன்னித்து விடுதலை அடைவதற்கு பதிலாக, அதனால் ஏற்பட்டிருக்கிற நோய்களுக்கு நாம் மருந்து செய்து கொண்டிருப்போம் என்றால், அந்த நோய்களிலிருந்து நாம் சுகமடைய முடியாது. மாறாக அந்த நோய் வந்ததுக்கு என்ன காரணமோ அதை நாம் அறிந்து அதுக்கு நாம் சரியான மருந்து செய்வோம் என்றால், இந்த சகல நோய்களும் நம்மை விட்டு நீங்கி போய்விடுகிறது. அதுபோலதான் இந்த மனிதருடைய வாழ்க்கையிலே முடக்குவாதம் முற்றதுக்கு அவருடைய வாழ்க்கையில் இருந்த பாவம் காரணமாக இருந்திருக்கிறது. ஆகவே இயேசு இப்பொழுது உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதாக என்று சொல்லி அவருடைய பாவத்தை மன்னித்தவுடனே அவருடைய வாழ்க்கையிலே பாருங்கள், அந்த நோய் உடனடியாக குணமாகி விடுகிறது. அந்த பாவம் அவரை விட்டு விலகின உடனே நோயும் அவரை விட்டு விலகி விடுகிறது. அந்த பாவம் அவரை விட்டு விலகின உடனே அவருடைய உடலில் இருந்த அந்த முடக்குவாதம் நீங்கி இப்பொழுது அவர் நடக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய எலும்புகள் வலுவடைந்து விடுகிறது. அவருடைய நரம்புகள் செயல்பட ஆரம்பித்து விடுகிறது. இப்பொழுது அவருக்கு வலிமை உண்டாகி விடுகிறது. அது மட்டுமல்லாமல், அந்த பாவத்தினால்தான் அவர் வீதிக்கு வந்திருக்கிறார். அவருடைய குடும்பமே இன்றைக்கு அவரை வெறுத்து தள்ளும் அளவுக்கு, அல்லது குடும்பத்திலே அவர் வாழ முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு குடும்பத்தை விட்டு அவர் வெளியே வந்திருக்கிறார். அதனால இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று சொல்லி. அப்ப வீட்டில இல்லாமல் அவர் வெளியில இருந்திருக்கிறார். அப்ப அந்த மனிதன் அந்த குடும்ப வாழ்க்கையை இழந்து போனதுக்கும் என்ன காரணம்? பாவம்தான் காரணம். அதிலிருந்து அவன் விடுதலை அடையும் பொழுது பாருங்கள், அவனுக்கு மீண்டும் ஒரு குடும்ப வாழ்க்கை உண்டாகிறது. அவன் மீண்டும் இல்லத்திலே சந்தோஷமாய் வாழக்கூடிய ஒரு சூழல் உண்டாகி விடுகிறது. இதற்கெல்லாமே என்ன காரணம்? ஒரு மனிதன் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்கிறான். பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைவதற்கு என்ன காரணம்? அவன் கடவுளிடத்திலே வந்தான். கடவுளிடத்திலே அவன் வந்து அந்த விடுதலையை பெற்றுக் கொள்வதற்கு என்ன காரணம்? அவனுக்கு கடவுள் மேல் உண்டாகின்ற நம்பிக்கைதான் காரணம். ஆகவே அன்பான சகோதர சகோதரிகளே, நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நாம் பலவிதமான கட்டுக்கள் இருந்து, பாவங்கள் இருந்து விடுதலை அடைந்து கொள்கிறோம். இதில் இன்னும் ஒரு முக்கியமான சம்பவத்தை நாம் தியானிக்க வேண்டும். இதை நாம் பல தடவை இந்த நிகழ்ச்சியிலே, மான்புற நிகழ்ச்சியிலே தியானித்திருக்கிறோம். ஆனாலும் மீண்டும் ஒரு தடவை அதை நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும் என்றால், அந்த தேவையை பணத்தை கொடுத்து, பொருளை கொடுத்து, அல்லது ஏதோ ஒன்றை கொடுத்து பூர்த்தி செய்யலாம் சில நேரத்திலே. ஆனால் ஒரு மனிதனுடைய பாவம், அவனுடைய வாழ்க்கையிலே பாவம் இருக்கும் என்றால், அந்த பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைவதற்காக அவன் என்னதான் செய்தாலும் விடுதலை அடைய முடியாது. பாவத்திலிருந்து அவன் விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவன் ஆண்டவரிடத்திலே தான் வர வேண்டும், கடவுளிடத்திலே தான் வர வேண்டும். அவர்தான் இயேசு கிறிஸ்து நமது பாவங்களை சிலுவையிலே சுமந்தார் என்று திருமறை சொல்லுகிறது. அவரே நம்மை, தன்மை எங்களுக்காக, உலக மக்களுக்காக அவர் ஒரு பாவ பரிகார பலியாக தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் வரும்பொழுது அவருடைய பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளுகிறார். எப்படி அவர் பாவத்திலிருந்து விடுதலை அடைந்து கொள்ளுகிறார் என்றால், இயேசு அவருடைய பாவத்தை சிலுவையிலே சுமந்தார். நமது பாவத்தை எல்லாம் சிலுவையிலே சுமந்த ஒரு தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் யார் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அதனாலதான் கிறிஸ்தவர்களாகிய நாங்கள் எங்களுடைய கடவுள் சிலுவையிலே மரித்தார் என்று சொல்லுகிறோம். நமது ஆண்டவர் சிலுவையிலே ஏன் மரிக்க வேண்டும், எதற்காக மரிக்க வேண்டும்? நமது ஆண்டவர் மனித உருவெடுத்து இந்த உலகத்திற்கு ஏன் வர வேண்டும்? மனித உருவெடுத்து இந்த உலகத்திலே வந்து அவர் சிலுவை சுமந்தாரே, பாடுகள் பட்டாரே, ஏன் இதெல்லாம் அவர் செய்தார், எதற்காக செய்தார்? ஒரு கிறிஸ்தவ மதத்தை உண்டாக்குவதற்காக இதெல்லாம் அவர் செய்தாரா, அல்லது தான் ஒரு கடவுள் என்று நிரூபித்து காட்டுவதற்காக இதையெல்லாம் அவர் செய்தாரா? இல்லை, மாறாக ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து இந்த மனிதன் விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும். அதற்காகவே தன்னை இந்த உலகத்திலே அவர் கொண்டு வந்து தன்னை தியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில தன்னை பலியாக ஒப்புக் கொடுக்கும் வரைக்கும் யூத மார்க்கத்தில் இருந்து நாம் பார்க்கும் பொழுது மக்கள் தங்களுடைய பாவங்களுக்காக பாவ பரிகார பலிகளை ஆண்டவருக்காக ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்துக் கொண்டிருந்தார்கள். மிருகங்களை கொல்லுவது, பறவைகளை கொல்லுவது, இன்னும் பல தானியங்களை கொண்டு வந்து படைப்பது. இப்படியாக மனிதன் தன்னுடைய பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காக பல பலிகளை ஒப்புக் கொடுத்தான், பல காரியங்களை படைத்தான் கடவுளுக்கென்று. அவைகளினாலே அவனுக்கு பாவங்கள் மன்னிக்கப்பட்டனவா என்று கேட்டால், இல்லை, அவனுடைய பாவங்கள் மன்னிப்பதற்கு அந்த பலிப்பொருளோ அந்த படைப்புக்களோ உதவியாக இருக்கவில்லை. தொடர்ந்தும் அவைகளை அவன் செய்தாலும் அவனுடைய உள்ளத்திலே அந்த பாவ குற்ற உணர்வுகள் இருந்து கொண்டுதான் இருந்தது. அந்த பாவத்திலிருந்து அவனால் விடுதலை அடைய முடியாத ஒரு சூழல் அவனுக்குள் இருந்து கொண்டுதான் இருந்தது. இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. ஆகவேதான் இயேசு இந்த உலகத்திலே வந்து அவரை ஒரு பாவ பரிகார பலியாக, ஒரு செம்மறியாக பலியாக ஒப்புக் கொடுத்தார். சிலுவையிலேயே அவர் தன்னை ஒப்புக் கொடுத்தார். இதனாலே மனிதனுடைய பாவங்கள் சிலுவையிலே இயேசுவினால் சுமக்கப்பட்டு விட்டன. இப்பொழுது ஒருவர் இயேசுவினிடத்திலே வந்து அந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இயேசு என்ன செய்கிறார்? அவனை அவருடைய தூய ரத்தத்தினால் கழுவுகிறார். தூய ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆண்டவர் தன்னுடைய தூய ஆவியின் வல்லமையை கொடுக்கிறார், தூய ஆவியானவரை கொடுக்கிறார். இப்படியாக அந்த மனிதர் தூய ஆவியின் வல்லமைக்குள் வரும்பொழுது, அல்லது தூய ஆவியானவரை பெற்றுக் கொள்ளும் பொழுது, தூய ஆவினால் ஆட்கொள்ளப்படும் பொழுது, இப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே பார்த்துக்கொண்டால் ஒரு தேவ சமாதானம் நிறைத்து விடுகிறது, தெய்வீக சந்தோஷம் நிறைத்து விடுகிறது. அந்த பாவத்தின் குற்ற மனப்பான்மை அவனை விட்டு நீங்கி விடுகிறது. இதுவரைக்கும் பலவிதமான பாவத்துக்கு அடிமையா இருந்தவன் இப்பொழுது அதிலிருந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கிறான். ஒரு நிமிடத்திலே, ஒரு செகண்டிலே. அது அவன் உட்கொண்ட மருந்தினால் ஏற்பட்டதல்ல, அது அவன் சென்ற ஏதோ ஒரு கூட்டத்தால் நடந்ததல்ல, அவன் சென்ற கூட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமையினால் நடந்ததாகும். ஆகவே இதுதான் உண்மை. ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் கிறிஸ்துவனிடத்திலே வந்து தன் பாவங்களுக்காக அவரிடத்திலே மன்னிப்பு கேட்கும் பொழுது, அல்லது நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்ற உணர்வோடு கடவுளை நோக்கி அவன் மன்றாடும் பொழுது, ஆண்டவருடைய வல்லமை அந்த கல்வாரியின் பிரசன்னம் அவன் மேல் இறங்கி வருகிறது. அந்த பிரசன்னத்தை அவன் உணர்கிறான். அந்த பிரசன்னத்தை உணரும் பொழுது அவனுடைய பாவம் எல்லாம் அவருடைய வல்லமையினால் கழுவப்படுகிறது. அந்த பாவம் எல்லாம் அவனுடைய உடலில் இருந்து கழுவப்படும் பொழுது அவன் தன்னுடைய உள்ள முடைந்தவனாக கதறி அழுகிறான். அப்பொழுது பார்த்துக்கொண்டால் பரிசுத்தாவியின் வல்லமை அவன் மேல் இறங்கி வருகிறது. தூய ஆவியின் வல்லமை அவனுக்குள் இறங்கி வரும் பொழுது ஒரு தெய்வீக சமாதானத்தை அவன் பெற்றுக் கொள்கிறான். கடவுளோடு ஒரு தெய்வீக உறவு அவனுக்குள் உருவாகுவதை அவனுடைய ஆன்மீக கண்களினாலே அவன் கண்டுகொள்கிறான், உணர்ந்து கொள்கிறான். அதுக்கு பின்பு அவனுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு தேவ வல்லமை இறங்கி வருகிறது. அதுக்கு பின்பு அவனுடைய பாவத்தை அவன் மேற்கொள்கிற சக்தி வாய்ந்தவனாக மாற்றப்பட்டு விடுகிறான். அதுவரைக்கும் அந்த பாவத்துக்கு அடிமையா இருந்தவன், அந்த பாவத்துக்கு பலவீனப்பட்டிருந்தவன், இப்பொழுது அந்த பாவத்தை மேற்கொள்ளுகிற ஒரு மனிதனாக மாற்றப்பட்டு விடுகிறான். இதுவரைக்கும் குடிக்கி, புகைப்பிடித்தலுக்கு, விபச்சாரத்துக்கு, பொய் சொல்லுவதற்கு என்று பல காரியங்களுக்கு, வன்முறைக்கு என்று அடிமையா இருந்தவன் இப்பொழுது அதை மேற்கொள்ளுகிறான். இல்லை, என்னால் புகைப்பிடிக்காமல் இருக்க முடியும், என்னால் மது அருந்தாமல் இருக்க முடியும், என்னால் மற்றவர்களை துன்புறுத்தாமல் இருக்க முடியும் என்று அவனுக்குள்ளே ஒரு வல்லமை வந்து விடுகிறது. அது மட்டுமல்ல, அவனுடைய குணங்கள் மாற்றப்பட்டு விடுகிறது. இதுவரைக்கும் வன்முறை வன்மை உள்ளம் கொண்டவனாக இருந்தவன் இப்பொழுது இரக்க உள்ளம் கொண்டவனாக மாற்றப்பட்டு விடுகிறான். சாந்தம் உள்ளவனாக மாற்றப்பட்டு விடுகிறான். முரட்டுத்தனமாக பேசினவன் முரட்டுத்தனமாக கதைத்த ஒரு மனிதன் இப்பொழுது அன்பு உள்ளவனாக சாந்தம் உள்ளவனாக கதைக்க ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் எதனால் உண்டாகிறது? ஒரு மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதனாலே. வான்பிராணியர்கள், இந்த பாடலை தொடர்ந்து அருள் தியானத்தின் தொடர்ச்சியினை கேட்கலாம்.
பயப்பட மாட்டேன், காத்தடிச்சா கலங்கிட மாட்டேன், நான் அடிச்சா பயப்பட மாட்டேன், காத்தடிச்சா கலங்கிட மாட்டேன். பயணம் போகும் படகிலே என் இயேசு இருக்கிறார், பயணம் போகும் படகிலே என் இயேசு இருக்கிறார், பயப்படாதே என்று சொல்லி பாதுகாக்கிறார், பயப்படாதே என்று சொல்லி பாதுகாக்கிறார். புயல் அடிச்சா பயப்பட மாட்டேன், காத்தடிச்சா கலங்கிட மாட்டேன். மலைகள் நோக்கி கண்களை நான் ஏறெடுக்கிறேன், உதவி எங்கே, உதவி எங்கே என்று கேட்கிறேன். பின்னும் மண்ணும் படைத்தவரோ எனக்கு உதவுகிறார், பின்னும் மண்ணும் படைத்தவரோ எனக்கு உதவுகிறார். எனது கால்கள் இடராமல் பார்த்துக் கொள்கிறார், எனது கால்கள் இடராமல் பார்த்துக் கொள்கிறார்.
நேர்கள் கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்பரா வான நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். 4 பேரின் நம்பிக்கை அருள் தியானம் தொடர்கிறது. அவர் மனிதனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் அவன் நிச்சயமாக கடவுளிடத்திலே தான் வர வேண்டும். கடவுளால் தான் அவனுடைய பாவத்தை மன்னிக்க முடிகிறது என்றால் ஆண்டவர் இயேசு ஒவ்வொரு மனிதனுடைய பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து கொண்டார். ஆகவே இந்த நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, மனித வாழ்க்கையிலே பாவத்தினால் எத்தனையோ விதமான துன்பங்கள் வருகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அந்த துன்பங்களிலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவன் பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும். அந்த பாவத்திலிருந்து விடுதலை அடைய வேண்டும் என்றால் அவன் கடவுளிடத்திலே வர வேண்டும். அவன் கடவுளிடத்திலே வந்து அந்த பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால் அந்த கடவுளிலே அவனுக்கு நம்பிக்கை உண்டாக வேண்டும். ஆகவேதானே இந்த முடக்குவாதமற்ற மனிதர் ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது அவனுடைய அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது. பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுக்கு மீண்டும் ஒரு புது வாழ்வு உண்டாகிறது. முதலாவது பாருங்கள், பாவங்கள் மன்னிக்கப்பட்ட உடனே அவனுடைய நோய்கள் சுகமடைகிறதை நாம் பார்க்கிறோம். பல நோய்களுக்கு பாவம் காரணமாக இருக்கிறது. மனிதன் நோய்கள் இருந்து விடுதலை பெற்று வாழ வேண்டும் என்றால் அவனுக்குள்ளே ஒரு பரிசுத்தம் வர வேண்டும். அந்த பரிசுத்தம் ஒரு மனிதனுக்குள்ளே வரும்பொழுது எத்தனையோ விதமான நோய்கள், அதாவது பாவத்தினால் ஏற்பட்ட நோய்கள் எல்லாம் மறைந்து போய்விடுகிறது. நோய்கள் எல்லாவற்றுக்கும் பாவம்தான் காரணம் அல்ல, பாவத்தினாலும் நோய்கள் வருகிறது. அநேகமான நோய்கள் பாவத்தினால் தான் வருகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. கால சூழலால் நோய்கள் வரலாம், நம்முடைய உடலை சரியாக பராமரிக்காமல் போகும் பொழுது நோய்கள் வரலாம், சரியான முறையிலே உணவை நாம் சாப்பிடாமல் உட்கொள்ளாமல் போகும் பொழுது அல்லது சரியான முறையிலே ஓய்வெடுக்காமல் போகும் பொழுது நமக்கு நோய்கள் வரலாம். ஆனால் பலவிதமான கடினமான நோய்கள், மருத்துவத்தால் கூட சுகமாக்க முடியாத அளவுக்கு பலவிதமான கடினமான நோய்கள் வந்து நம்முடைய பாவத்தினால் அல்லது நம்முடைய தவறான வாழ்க்கையினால் உண்டாகிறது என்பதைத்தான் மருத்துவ உலகத்திலிருந்து நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே அந்த நோய்களில் இருந்தெல்லாம் நாம் சுகமடைய வேண்டும் என்றால் நாம் ஆண்டவரிடத்திலே வருவோம், கடவுள் மேல் நம்பிக்கை வைப்போம். இரண்டாவதாக பாருங்கள், அந்த மனிதர் கடவுள் மேல் நம்பிக்கை, அதாவது கடவுளிடத்திலே வந்து பாவம் மன்னிக்கப்பட்ட உடனே
அவனுக்கு அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சி உண்டாகிறது. மீண்டும் அவன் வீட்டுக்கு போகக்கூடிய அளவு எல்லார் முன்னிலையிலும் அவன் எழுந்து நடந்து போனான் என்று சொல்லி வேதாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். அப்படின்னா அதுவரைக்கும் அவனுடைய வாழ்க்கையில் இருந்த அந்த இருளிலிருந்து அவன் விடுதலை பெற்றுக் கொள்ளுகிறான். அதாவது அந்த துன்பம் என்கிற அந்த இருள், வேதனை என்கிற அந்த இருள், தனிமை என்கிற அந்த இருள், அதிலிருந்து அவனுக்கு இப்பொழுது விடுதலை உண்டாக்கப்படுகிறது. எதனாலே? பாவம் மன்னிக்கப்படும் பொழுது. அவர் பாவம் மனிதனுடைய வாழ்க்கையிலே நோய்களை மட்டும் கொண்டு வருவதல்ல, அந்த நோய்களின் ஊடாக மனித வாழ்க்கையிலே இருளை அது கொண்டு வந்து விடுகிறது. இருள் என்று நாம் சொல்லும் பொழுது நாம் கண்களால் பார்க்கிற அந்த இருளை நாம் சொல்ல வரவில்லை. மாறாக அவனுடைய உள்ளத்துக்குள் அமைதி இல்லாத ஒரு நிலை, சந்தோஷம் இல்லாத ஒரு நிலை, அந்த இருளை தான் நான் சொல்ல வருகிறேன். ஒரு பாவ மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரிய இருள் சூழ்ந்திருக்கிறது. அந்த இருள் சூழ்ந்திருப்பதனாலே அவனால் நிம்மதியாக இருக்க முடிவதில்லை, சந்தோஷமாக எதையும் செய்ய முடிவதில்லை, நிதானமாக ஒரு தீர்மானத்தை எடுக்க அவனால் முடிவதில்லை, கடவுளை அவனால் தேட முடியாமல் போய்விடும், எதிலையுமே ஒரு திருப்தி இல்லாத நிலை உண்டாக ஆரம்பித்துவிடும். ஏனென்றால் அவனுக்குள் இருக்கிற அந்த இருள், அந்த இருள் எப்பொழுது நீங்குகிறதோ அப்பொழுது அவனுடைய உள்ளத்திலே ஒரு பெரிய மகிழ்ச்சியும் ஒரு உறுதியும் ஒரு சந்தோஷமும் உண்டாகிவிடுகிறது. அப்ப அந்த இருள் நீங்க வேண்டும் என்றால் அவன் கடவுளிடத்திலே வர வேண்டும். பாவம் மன்னிக்கப்படும் பொழுது பாவத்தினால் உண்டாக்கப்படுகிற அந்த இருள் மனிதனை விட்டு நீங்கி போகிறது. அந்த இருள் மனிதனுடைய வாழ்க்கையில் இருக்கும் வரைக்கும் அவன் ஏதோ ஒரு விதத்திலே கட்டப்பட்டவனாகவே இருக்கிறான். மூன்றாவதாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவனுடைய பழைய வாழ்க்கை மாற்றப்பட்டு புது வாழ்வு உண்டாகிறது. இந்த புது வாழ்வு எதனால் உண்டாகிறது என்றால் ஒரு மனிதன் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுதுதான் அது உண்டாகிறது. இந்த மனிதனுடைய பழைய வாழ்வு என்ன? அவனுடைய பழைய வாழ்வு நோய் நிறைந்த ஒரு வாழ்வு, ஒரு ஒரு படுக்கையிலேயே கிடக்கிற ஒரு வாழ்வு, தன்னால் எதையுமே செய்ய முடியாத ஒரு வாழ்வு, இதுதான் அவனுடைய பழைய வாழ்வு. புது வாழ்வு என்ன? அவனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கின்றன, அவனுடைய நோய்கள் சுகமடைந்திருக்கின்றன, சமுதாயத்திலே அவனும் மற்றவர்களைப் போல எழுந்து அவன் தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான், அவனுடைய வீட்டுக்கு அவன் போகிறான். இதுதான் புது வாழ்வு. ஆகவே நாம் ஆண்டவரிடத்திலே வரும்பொழுது இப்படிப்பட்ட வாழ்க்கை மாற்றம் நமக்கு உண்டாகிறது. நாம் கடவுள் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு பெரிய வாழ்க்கையின் மாற்றம், அதாவது புது வாழ்வு நமக்கு உண்டாகிறது. அந்த புது வாழ்வு என்றால் என்ன? அவனுடைய வாழ்க்கையில் பாவம் மன்னிக்கப்பட்டு அவனுடைய வாழ்க்கையில் ஒரு புத்துணர்ச்சியான, ஒரு வெற்றியான, மகிழ்ச்சியான வாழ்க்கை உண்டாகிறது. ஆகவே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றோடு இந்த தியானத்தை நாங்கள் முடிக்கிறோம். அதாவது நான்கு பேருடைய அந்த விசுவாசம் என்ற தலைப்பில் நாம் தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த தியானம் இன்றோடு நிறைவுக்கு வருகிறது. ஆகவே இந்த நான்கு பேருடைய விசுவாசத்தை பற்றி நாம் ஏற்கனவே தியானித்திருக்கிறோம். அதில் முதலாவது இந்த நான்கு பேர் ஒரு மனமாக செயல்பட்டார்கள். ஒரு மனமாய் செயல்படும் பொழுது பல காரியங்களை சாதிக்க முடிகிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு மனமாக, அதாவது நாம் கடவுளே நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்குள்ளே ஒரு மனம் உண்டாகிறது, ஒன்றுபட்டு செயல்படுகிற தன்மை உண்டாகிறது. ஒன்றுபட்டு செயல்படும் பொழுது சங்கீதம் திருப்பாடல் 133 முதலாவது வசனம் சொல்லுவது போல, நாம் ஒன்றாயிருந்து செயல்படும் பொழுது அங்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தொடக்க திருச்சபையிலே அவர்கள் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டவர்கள் ஒன்றாயிருந்தார்கள். அதனாலேயே திருச்சபை வளர்ந்தது. அவர்கள் ஒன்றாயிருந்து எல்லாவற்றையும் பகிர்ந்து வாழ்ந்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே கடவுள் மேல் நமக்கு நம்பிக்கை உண்டாகும் பொழுது நமக்குள்ளே ஒரு நல்ல பகிர்தல், ஒருவருக்குள்ளே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் நாம் சமமாய் வாழுகின்ற ஒரு நிலை, அது நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் உண்டாகிறது. அது மட்டுமல்லாமல் அந்த நான்கு பேருக்கு கடவுள் மேலே நம்பிக்கை வந்ததினாலே இன்னொரு மனிதன் மேலே இரக்கம் காட்டினார்கள். தாழ்மையில் இருக்கிற ஒரு மனிதனை உயர்த்த வேண்டும் என்று விரும்பினார்கள். தங்களால் இயன்ற அளவு ஒருவருக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைத்தார்கள். உதவி செய்ய நினைக்கும் பொழுது தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை மீறி கூறியை பிரித்து மனிதனை அந்த ஆண்டவரிடத்திலே கொண்டு வந்தார்கள். தங்களுக்குள் எப்படி நம்பிக்கை இருந்த நம்பிக்கையினாலே ஒரு வெற்றி வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அந்த நம்பிக்கையை மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்பினார்கள். அது மட்டுமல்லாமல் அந்த மனிதர் ஆண்டவரிடத்திலே வந்த பொழுது அவருடைய தாழ்நிலை மாற்றப்படுகிறது, அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது, பாவங்கள் மன்னிக்கப்படும் பொழுது நோய்கள் சுகமடைகிறது, இருள் நீங்கிவிடுகிறது, பழைய வாழ்வு மாறி புது வாழ்வு உண்டாகிறது. ஆகவே இந்த தியானத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளே, எப்பொழுதுமே உங்கள் உள்ளத்திலே கடவுள் மேல் நம்பிக்கையை உண்டாக்கிக் கொள்ளுங்கள். நம்பிக்கை வரும் பொழுது அந்த நான்கு மனிதருடைய வாழ்க்கையில என்னென்ன காரியங்கள் நடந்ததோ, முடக்குவாதமற்றோருடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட விடுதலை வாழ்வு உண்டானதோ, அதுபோல உங்களுடைய குடும்பத்திலும் உங்கள் வாழ்விலும் கடவுள் அவைகளை நிறைவாய் தந்து ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
அன்பின் ஆண்டவரே, இந்த வான்பிரான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய பரிசுத்த கரங்களை அர்ப்பணிக்கிறேன். நான்கு பேருடைய நம்பிக்கையை கண்ட தெய்வமே, இதோ இந்த நேரத்திலும் இந்த வான்பிரான் நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் இருக்கிற நம்பிக்கையை பார்க்கிற அன்பு தெய்வமே, இவர்கள் வாழ்க்கையிலே நீரே அற்புதங்களின் தேவனாய் அதிசயங்களின் ஆண்டவராய் இருந்து இவர்களை வழிநடத்துவீராக. இவர்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரே இவர்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறட்டும். இவர்களுடைய திட்டங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு அதன் வழியாக இவர்களுடைய வாழ்க்கையெல்லாம் உயர்வடையட்டும். இவர்களுடைய கண்ணீரின் நாட்கள் முடிந்து போகட்டும், வேதனை நாட்கள் மறைந்து போகட்டும். நோயின் கட்டுக்கள் இருந்தும் பிசாசின் வல்லமைகள் இருந்தும் இதோ உம்முடைய பிள்ளைகள் இப்பொழுதே விடுதலையை பெற்றுக் கொள்ளட்டும். வாழ்க்கையிலே வீசிக்கொண்டிருக்கிற எல்லா புயல்களும் இயேசுவின் நாமத்திலே அடங்கட்டும். கொந்தளிப்புகள் இயேசுவின் நாமத்திலே அமைதி அடையட்டும். இந்த நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கிற எந்த வீட்டுக்குள்ளே இப்பொழுது போராட்டங்களும் குழப்பங்களும் கவலைகளும் மனபாரங்களும் கண்ணீரும் நிறைந்திருக்கிறதோ, அந்த வீடுகளுக்குள்ளே நம்முடைய தெய்வீக பிரசன்னம் வந்து இதோ அந்த வீட்டுக்குள்ளே தேவ ஆசீர்வாதம் நிறைவதாக, அந்த வீட்டுக்குள்ளே சமாதானம் உண்டாவதாக, சந்தோஷம் உண்டாவதாக. இயேசுவே நம்முடைய பரிசுத்தனா மகிமை அடையற்றும். எங்கள் ஜெபங்களை கேட்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.
நேயர்கள், கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். அன்பு நேயர்களே, 24 மணி நேரமும் தொலைபேசியின் மூலம் நற்செய்தி தியானத்தை கேட்டு இறை ஆசீரை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் அழுத்த வேண்டிய தொலைபேசி இலக்கம் 416-628-5945. உங்கள் வேண்டுதல்களுக்காக எமது சபக்குழுவினர் மன்றாட விரும்பினால் உங்கள் விண்ணப்பங்களை 416-646-2046-446-2044 என்னும் தொலைபேசி இலக்கத்தில் பதிவு செய்யுங்கள். எமது சபக்குழுவினர் உங்கள் விண்ணப்பங்களுக்காக எல்லாம் உள்ள இறைவனை நோக்கி வேண்டுதல் செய்வர். ஆண்டவரும் உங்களுக்கு அற்புதம் செய்வார். எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் சகோதரர் இயேசு தவராஜன், 647-8736-2734 அன்பு நேர்களே, இணையதளம் மூலம் எமது சேவைகளை பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. இந்த இணையதளத்திலே இன்று ஒளிபரப்பாகிக் கொண்டிருக்கும் வான்புறா நிகழ்ச்சியை, இதற்கு முன்பு ஒளிபரப்பாகிய வான்புறா நிகழ்ச்சிகளை, எமது செவ வழிபாடுகளை, இன்னும் பல அருத்தந்தையர்களின் அருட்செய்திகளை, தமிழ் திருப்பலி ஆராதனையை, பாதுகாவலன் பத்திரிகையை என்று பல நன்மைகளை நீங்கள் எமது இணையதளம் மூலம் பெற்று பயனடையுங்கள். எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com.
நிர்மலா மருத்துவமனை, டாக்டர் நிர்மலா MBBS. ஆங்கிலத்திலும் தமிழிலும் எழுதப்பட்ட அந்த பெயர் பலகை கண்ணை பறித்தது. கிராமமாகவும் இல்லாமல் நகரமாகவும் இல்லாமல் வளர்ந்து வரும் அந்த பெரிய ஊரில் மகப்பேறு மருத்துவமனை என்று அந்த ஒன்றுதான் இருந்தது. டாக்டர்மா கைராசிக்காரங்க, அவங்க கிட்ட போனாலே போதும், தாயும் பிள்ளையும் சேதமில்லாம வீட்டுக்கு வந்துருவாங்க, இப்படி பேர் வாங்கி இருந்தார் டாக்டர் நிர்மலா. அதிலும் குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்து குழந்தையை எடுப்பதில் கைதேர்ந்தவர் இந்த டாக்டர். அப்பொழுதுதான் ஒரு ஆபரேஷன் செய்து முடித்து காத்துக்கொண்டிருக்கும் புறநோயாளிகளை பார்க்க தனது இருக்கையில் வந்து அமர்ந்தார் டாக்டர் நிர்மலா. ஆபரேஷன் செய்த களைப்போ டென்ஷனோ எதுவுமின்றி அடுத்த நோயாளியை வரச் சொல்லி அழைப்பு மணியை அழுத்தினார். நேஷ் கத்தினாள். மரகதம் டோக்கன் நம்பர் 12. வயிற்று சுமையோடு மெல்ல நடந்து வந்தாள் அந்த பெண். அருகிலே வந்தது அவளது தாயாகத்தான் இருக்க வேண்டும். ஏறிட்டு அவர்களை பார்த்தார் டாக்டர். வாமா மரகதம், உட்கார். மரகதம் உட்கார்ந்தாள். வழக்கமான சோதனைகள் முடிந்தன. மரகதத்துக்கு இதுவரை கொடுக்கப்பட்ட மருந்துகள் சிகிச்சைகள் யாவற்றையும் டாக்டர் பார்த்தார். ஏமா மரகதம், நீ சொன்னபடி பார்த்தா நாட்கள் பிந்திவிட்டதே, இதற்குள் டெலிவரி ஆகியிருக்கணுமே. மரகதம் திடுக்கிட்டாள். மரகதம் கணக்குப்படி இந்த வார இறுதிக்குள் பிரசவம் இருக்க வேண்டும். டாக்டருமா இப்படி சொல்லுகிறார்களே. டாக்டர் மரகதத்தின் தாயாரை பார்த்தார். அம்மா, உடனடியாக மரகதத்தை அட்மிட் பண்ணுங்க, நாளைக்கு ஆபரேஷன். ஆபரேஷன் என்றதும் தாயும் மகளும் அதிர்ச்சி அடைந்தனர். ஆனாலும் என்ன செய்வது, இவ்வளவு பெயர் பெற்ற டாக்டர் அம்மாவுக்கு விவரம் தெரியாமலா இருக்கும். ரூம் ஒதுக்கப்பட்டது. மரகதத்தை ரூமில் விட்டுவிட்டு தேவையான பொருட்கள் எடுத்து வர தாயார் புறப்பட்டாள். அம்மா, ஆபரேஷன் பயமா இருக்குமா? தாய் சிரித்தாள். என்ன மரகதம், எதுக்கு பயப்படணும், டாக்டர் அம்மா நல்லதுக்கு தானே சொல்லுவாங்க, அவங்க நமக்கு புதுசு இல்லையே, உனக்கு தெரியும். இவங்க இந்த டாக்டர் பட்டத்துக்கு படிக்காம எல்லா செலவையும் உங்க அப்பா தான் கொடுத்தாங்க. டாக்டரோட அப்பா உங்க அப்பா கூட படிச்சவரு, அதிகம் வசதி இல்லாதவரு. சொல்ல போனா இந்த உயர்ந்த படிப்பு படிச்சதுக்கே உங்க அப்பா தான் காரணம். உனக்கு நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க, நீதான் நாள் கணக்கு தெரியாம உளறியிருப்ப. நான் வீட்டுக்கு போயிட்டு வர்றேன், தைரியமா இரு. தாய் சென்றாள். இரவு மணி 8. மரகதத்துக்கு வலி ஆரம்பித்தது. தாதியர் வந்தனர், டாக்டர் வந்தார். தனியறைக்கு கொண்டு செல்லப்பட்டாள் மரகதம். இரவு 11 மணிக்கு அழகான ஆண் குழந்தையை இயற்கையாக பெற்றெடுத்தாள். இரவு 12 மணி அளவில் வீட்டில் கணவனுடன் பேசிக் கொண்டிருந்தார் டாக்டர். சே, ஆபரேஷன் செஞ்சா ஒரு 3000 ரூபாய் ஃபீஸ் கிடைக்கும்னு நாள் பிந்திடுச்சுன்னு சொன்னேன், அவ என்னடானா ராத்திரியிலே பிள்ளை பத்துட்டா. சுவரில் தொங்க விட்டிருந்த இயேசுநாதரின் போட்டோ டாக்டர் நிர்மலா MBBS ஐ பார்த்து சிரிப்பது போல் இருந்தது.
கருவறையில் நான் இருந்தேன், கண்மூடி தவம் இருந்தேன், வெளி உலகம் காண்பதற்கு வேகமாய் துடித்திருந்தேன். ஒரு நாளும் வந்தது நான் உருவாகி வெளிவந்தேன், உருவாக்கி என்னை படைத்தவர் இறைவனென்று உணர்ந்தேனா? ஒரு நாளும் வந்தது நான் உருவாகி வெளிவந்தேன், உருவாக்கி என்னை படைத்தவர் இறைவனென்று உணர்ந்தேனா? புத்தகங்கள் பல கற்று பட்டங்களை வென்றாலும், இத்தரையில் ஏற்றமிகு பதவிகளை பெற்றாலும், கொற்றவனாம் இயேசுவையே வணங்குவது உயர்கல்வி, கற்றதினால் ஆய பலன் ஈதென்று உணர்ந்தேனா? கொற்றவனாம் இயேசுவையே வணங்குவது உயர்கல்வி, கற்றதினால் ஆய பயன் ஈதென்று உணர்ந்தேனா? உயிர்காக்க ஒருவேளை உணவுக்காய் உழைத்துவிட்டு ஓடாக தேய்ந்து தன் உருமாறி நிறம் மாறி, வேலை இன்னும் விடியாமல் வேதனைகள் தீராமல் ஏழையாக இருப்போர்க்கு உதவுவதே உயர்கல்வி. வேலை இன்னும் விடியாமல் வேதனைகள் தீராமல் ஏழையாக இருப்போர்க்கு உதவுவதே உயர்கல்வி. கற்றவர்க்கு வேலை என்ற காலமின்று இல்லை, பணம் பெற்றவர்க்கு மட்டும் இன்று விடுகிறது காலை. சுற்றுப்புற சூழலில் நான் காண்பதெல்லாம் ஊழல், முற்றுப்புள்ளி வைக்க நாம் முயல்வதுதான் உயர்கல்வி. சுற்றுப்புற சூழலில் நாம் காண்பதெல்லாம் ஊழல், முற்றுப்புள்ளி வைக்க நாம் முயல்வதுதான் உயர்கல்வி. மண்ணுலகின் பாவங்களை சிலுவையிலே கொன்று, இனி விண்ணுலகும் உண்டு என்ற விசுவாசம் தந்து, உன்னை போல் அடுத்தவரில் அன்பு கூறு என்ற எம்பெருமான் இயேசுவழி நடப்பதுதான் உயர்கல்வி. உன்னை போல் அடுத்தவரில் அன்பு கூறு என்ற எம்பெருமான் இயேசுவழி நடப்பதுதான் உயர்கல்வி.
சரிநேர்களே, இத்துடன் வான்பரா நிகழ்ச்சி நிறைவுக்கு வருகின்றது. மீண்டும் மறு வான்பரா வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம். கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நச்செய்தி குழுவினர், எம்மோடு நீங்கள் தொடர்பு கொள்ள விரும்பினால் எமது தொலைபேசி இலக்கம் 6478762734, எமது இணையதள முகவரி www.tamilgoodnews.com. ஆண்டவர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.
என்னை மீட்டுக் கொண்டார், எனக்கு புதிய வா
நேயர்கள், இதுவரை கனடா கத்தோலிக்க புதுவாழ்வு நற்செய்தி குழுவினரின் வான்புறா வானொலி நிகழ்ச்சியை கேட்டு மகிழ்ந்தீர்கள்.